இரண்டு குருமார்களின் ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு, நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்கொன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடல் சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய குருவாகிய சுவாமி ராம் அவர்கள் எழுதிய, அவருடைய கிரியா வாழ்க்கையில் எழுதிய ஒரு அற்புதமான நூலாகிய கிரியா யோகத்தின் தெய்வீக அகப்பார்வை என்ற நூலில் இருந்து அவர் எழுதிய கருத்துக்களை சிலவற்றை எடுத்து உங்களுடன் அலசி ஆராய்வோம் என்று இருக்கின்றேன். அவர் எழுதிய புத்தகம் மிகவும் உன்னதமான, அவருடைய அனுபவத்தில் புளிந்த சாராக அமைந்த புத்தகமாக அமைந்தது. கிரியா அனுபவத்தில் எழுதிய புத்தகம் அது. அதை திரு சுகிசிவம் அவர்கள் முன்மொழிந்தார், அவருடைய திறமையை அந்த புத்தக வெளியீட்டு வைபவத்தில். அந்த புத்தகத்தை எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும். பலரிடம் அந்த புத்தகங்கள் உண்டு, இல்லாதவர்கள் கூட உங்களுடைய சங்கங்களில் உங்களுடைய சங்க தலைவர்களிடம் கேட்டு அந்த புத்தகத்தை அவர்கள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் விருப்பமானவர்களுக்கு. அந்த புத்தகத்தில் இருந்து சிலவற்றை எடுத்து ஆராய்வோம். இது ஒரு அருமையான கிரியா யோகத்தில் எல்லா நிலையில் இருக்கின்ற சாதகர்களும் விளங்கக்கூடிய அளவில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதில் அவர் சொல்லுகின்றார், எங்களுடைய குரு, மனிதனின் உடல் என்பது மைக்ரோகோசம் என்ற ஆங்கிலத்திலும் தமிழில் பிண்டம் என்றும் சொல்லப்படுகின்றது. உலகம் என்பது பிரபஞ்சம், அதை மைக்ரோகோசம் என்ற ஆங்கிலத்திலும் அண்டம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த அண்டமும் பிண்டமும், இந்த அண்டத்தில் இருக்கின்ற பிண்டமாகிய எங்களுடைய உடல் ஐந்து உறைகள் கொண்டது. அவர் குறிக்கப்பட்ட அவருடைய புத்தகத்தில் குறிக்கப்பட்டதை வாசித்து உங்களுக்கு அதன் விளக்கத்தையும் சொல்லி கொண்டு போகின்றேன். மனிதனும் பிரபஞ்சமும் இயற்கையாகவே படைக்கப்பட்டு இவற்றில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை பஞ்சபூதங்களாக இயற்கையாக அமைந்திருப்பது ஒன்று. அதாவது அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் இந்த பஞ்ச பூதங்களின் சேர்க்கைதான் அண்டமும் பிண்டமும் என்பதை கூறுகின்றார். அதைவிட நமது உடலிலும் பஞ்ச கோஷங்களே தொடர்பாய் உடல், உயிர், மனம், அறிவு, ஆன்மீகம் என்ற உடல்களாக அமைந்துள்ளன. அதை நாங்கள் திரும்ப 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 கிரியா யோகத்தில் பார்க்கின்றோம். பஞ்சாங்க யோகமாகிய கிரியா யோகத்தில் ஐந்து உடல் உரைகளுக்குரிய யோகம், அந்த ஐந்து உடல் உரைகளும் அமைந்திருக்கின்றது என்று குறிப்பு தருகின்றார். மேற்கத்திய நாடுகளில் மனிதனை உருவாக்கியது, அந்த காலத்தில் படித்திருப்பீர்கள், ஏவால் ஆத்தாம் என்ற இருவரால் தான் மனித இனம் உருவானது என்பது குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. பண்டைய காலத்தில் அது அதன் விளக்கம் என்னென்றால், ஆணும் ஒரு பெண்ணும் உடற்சேர்க்கையில் சேர்ந்து குழந்தைகளை உருவாக்குகிற தத்துவத்தை குறிக்கின்றது. அடுத்ததாக, இந்த குழந்தை பிறக்கும் போது எங்களுடைய குரு சொல்லுகின்றார், தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை வெளியில் வரும்போது முதலாவதாக எழுப்பும் சத்தம் அழுகுரல். அந்த அழுகுரலில் வரும் சத்தம் ஆ என்று அழுகின்றது. அதாவது, இந்த உலகத்திற்கு நான் வந்து விட்டேன் என்பதை அந்த குழந்தை ஊர்ஜிதம் செய்கின்றது ஆ என்ற அழுகை மூலம். அந்த ஆ என்பதற்குரிய விளக்கத்தை குரு சொல்லுவார், ஆன்மா என்று சொல்லிக்கொண்டு அந்த குழந்தையாகிய ஆன்மா இந்த உலகில் பிரவேசிக்கின்றது என்றும். எப்பவும் மனித உயிர் இறக்கும் போது ஈ என்ற சவுண்டுடன் அவர்களுடைய உயிர் போகும் என்பதையும் குரு குறிப்பிடுகின்றார். அந்த சத்தம் ஈ என்பது இறக்கும் போது ஏற்படுவதற்குரிய காரணம், நான் இறைவனை நோக்கி போகின்றேன் என்பதென்று குரு அதை பல இடங்களில் சொல்லுகின்றார். அதே போல இந்த ஆன்மா தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது வழியால் வரும்போது அந்த நேரத்தில் அந்த ஆ என்ற சத்தத்துடன் தொடங்கும் அதனுடைய உயிர்ப்பு, அந்த நேரத்தில் தான் இந்த நவக்கிரக நிலைகள் அந்த நேரத்தின்படி அந்த உயிர் அந்த ஆன்மா அந்த உடலுக்கு கணிக்கப்படுகின்றது. அதாவது, அந்த பிறந்த நேரத்தில் இந்த நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலைகளில் சஞ்சரிக்கின்றதோ அதைத்தான் நாங்கள் ஜாதகம் என்ற முறையில் அந்த பிறக்கும் பிள்ளைக்கு எழுதுகின்றோம் எங்களுடைய மரபுப்படி. அதையும் குறிப்பிடுகின்றார். அதேபோல் அந்த குழந்தை பிறந்தவுடன் தான் இந்த நவக்கிரக நிலைகள் கணிக்கப்படும். அந்த நிமிடத்திலேயே அந்த குழந்தையில் இருக்கும் அந்த 9 நவதுவாரங்களும் செயல்பட துவங்குகின்றன. முதலாவது மூச்சிலிருந்து அந்த நவதுவாரங்களாவன 2 கண்கள், 2 காது, வாய், எருவாய், கருவாய், இவற்றையெல்லாம் இந்த மற்றது மூக்கு, நாசி, இந்த 9 துவாரங்களும் தொழிற்பட தொடங்குகின்றது அந்த குழந்தைக்கு. அதையும் அவர் அதில் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த 9 துவாரங்களின் தொழிற்பாடு தொடங்கியவுடன் 10வது துவாரமான வெளியில் இல்லாத துவாரம் மாதிரியாக 10வது துவாரமான செக்ஷுவல் நீடுக்கு பாவிக்கப்படும் துவாரமும் அந்த 9 சேர்க்கையாக செயல்பட துவங்குகின்றது என்று அவருடைய புத்தகத்தில் கூறுகின்றார். அதேபோல் திரும்ப கூறுகின்றார் என்னவென்றால், இந்த உடல் வழியால் வரும்போது அதனுடைய உடலில் இருக்கும் சக்கரங்கள் தொழிற்படத் தொடங்குகின்றது என்றும், மூலாதார சக்கரம் புறப்புறுப்பின் பின்பகுதியில் அமைந்திருக்கின்றது என்றும், சுவாசிசான சக்கரம் சுவாசிசான சக்கரம் கீழ் வயிற்று பகுதியில் அமைந்திருக்கின்றதென்றும், மணிபூரக சக்கரம் தொப்புள் பகுதியில் அமைந்திருக்கின்றதென்றும், அநாகத சக்கரம் இருதய பகுதி அதாவது நெஞ்சில் அமைந்திருக்கின்றதென்றும், விசுத்தி சக்கரம் தொண்டையில் அமைந்திருக்கின்றதென்றும், ஆக்ஞா சக்கரம் நெற்றி பகுதி ஆகிய புருவ மத்தியில் அமைந்திருக்கின்றதென்றும், உடலுக்கு மேலே சகசார சக்கரம் இருக்கின்றது என்பதையும் குறிப்பிடுகின்றார். இந்த சக்கரங்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு மூலக்கடவுள்கள் இருக்கின்றார்கள். கடைசி சங்கத்தில் ஒரு அன்பர் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். நான் மீண்டும் அவருக்கு கூறுகின்றேன் என்பதற்காக அதை மீண்டும் இங்கே கொண்டு வருகின்றேன். இந்த சக்கரங்களுக்கு கூட எங்களுடைய உடலில் எங்களுடைய கடவுள்கள் இருக்கின்றார்கள். மூலாதாரத்துக்குரிய கடவுள் விநாயகர் மூலாதார சக்கரத்துக்கு, சுவாசிஸ்தான சக்கரத்துக்குரிய கடவுள் பிரம்மன், மணிபூரக சக்கரத்துக்குரிய கடவுள் விஷ்ணு, அநாகத சக்கரத்துக்குரிய கடவுள் உருத்திரன், விசுத்தி சக்கரத்துக்குரிய கடவுள் மகேஸ்வரன், சகசார சக்கரத்துக்குரிய கடவுள் சதா, ஆக்ஞா சக்கரத்துக்குரிய கடவுள் சதாசிவம். இவர்கள் ஆறு கடவுள்மார்களும் எங்களுடைய சக்கரத்தை நெறிப்படுத்துவதற்கு அதில் அமைந்திருக்கின்றார்கள். ஆதலால் தான் எங்களுடைய ஊனுடம்பு என்பது கோவிலும், அந்த ஊனுடம்பில் இருக்கும் எல்லா கருவிகளும் அந்த கோயிலில் இருக்கும் கடவுள்களும் என்பது சைவ சித்தாந்தத்திலும் சித்தர்மார்களாலும் பறைசாற்றப்படுகின்றது. ஆகவே தான் நாங்கள் கோயிலுக்கு சென்று செல்லும் புற வழிபாட்டை நாங்கள் அக வழிபாடாக, யோகத்தில் இருப்பவர்கள் அதை அக வழிபாடாக நாங்கள் செய்கின்றோம், செய்ய வேண்டும் என்பது கிரியா பாபாஜி அவர்களாலும், சத்குரு 11 சித்தர்மார்களாலும் சைவ சித்தாந்தத்திலும் வரையறுக்கப்படுகின்றது. ஆகவேதான் நாங்கள் கடவுளை நாடி வெளியே போய் கடவுளை தேடாது, எங்களுடைய உடலின் உள்ளேயே கடவுளை தேட வேண்டும் என்பதுதான் கிரியா யோக தத்துவம். அது எல்லோரும் நன்றாக புரிந்திருப்பீர்கள். அதேபோல நாங்கள் அன்றை பழைய நேற்றையான் சத்சங்கத்தில் பஞ்சபூதங்களுக்கு கூட கடவுள்கள் இருக்கென்பதை பார்த்தோம், அதை வரையறுத்தோம். ஆகவே சக்கரங்களாக இருக்கலாம், பஞ்சபூதங்களாக இருக்கலாம், எல்லா செயல்பாட்டிற்கும் ஒவ்வொரு கடவுள் அமைந்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்த பஞ்சாங்க யோகத்தில் இருக்கும் ஐந்து உடல் உறைகளுக்கு கூட இறைகள் இருக்கின்றார்கள், அதையும் பார்த்திருக்கின்றோம். அந்த பஞ்சாங்க அகத்து எங்களுடைய உடல் உறைகளுக்கான கடவுள்மார்களை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். தேக உடலுக்கு விநாயகரும், சுவாச உடலுக்கு முருகனும், மன உடலுக்கு எல்லா சக்திமார்களும் பெண் தெய்வங்களும், அறிவுடலுக்கு சிவனும், ஆத்ம உடலுக்கு சிவமும் ஆக இறைவன்மார்கள் இருக்கின்றார்கள். இப்படியே நீங்கள் ஐந்து பூதங்களுக்குரிய கடவுள், ஐந்து உடல்களுக்குரிய கடவுள், ஆறு சக்கரங்களுக்குரிய கடவுள் என்று பார்க்கும்போது எங்களுடைய சமயத்தில் சொல்லப்பட்ட சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட எல்லா கடவுளும் உங்களுடைய உடலிலேயே தங்கியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் அறியாது, முழுமையாக அறியாது நாங்கள் என்று சொல்வது உலகியல் மக்களை சொல்லுகின்றேன். உங்களை தவறுதலாக எடுத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் கிரியா யோகா மக்களுக்கு இந்த கருத்து நிச்சயமாக தெரியும். அவர்கள் கிரியா யோகம் பயின்று சாதனை செய்து கொண்டு போவதால், ஆகவே அவர்களுடைய சாதனையில் இவர்கள் எல்லாவற்றை இவர்கள் இந்த எல்லா கடவுள்களையும் நீங்கள் உணர வேண்டும். அந்தந்த இடத்தில் அந்தந்த கடவுளை உணர்ந்து தியானம் செய்ய வேண்டும். அந்தந்த இடத்தில் அந்தந்த கடவுளை உணர்ந்து சுவாசத்தை அவதானிக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய சாதனைகளை நீங்கள் இவற்றை அவதானித்து செய்யும் போது உங்களுக்கு அதில் ஒரு பேரின்பம் கிடைக்கும் என்பதில் ஒரு விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது. ஆனால் அதை அனுபவித்து பெற வேண்டுமே தவிர, அது அப்படி இருக்கின்றதென்று வாசித்து விட்டோ கேட்டுவிட்டோ இருந்தால் அது உங்களுக்கு அனுபவத்திற்கு வராது. ஆகவேதான் நீங்கள் கோயிலுக்கு போயிருந்து கண்ணை மூடிக்கொண்டு இறையை வழிபடும் போது ஏதோ ஒரு அனுபவத்தை பெறுகின்றீர்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இறையை மனதார நேசிக்கின்றீர்கள், உங்களுடைய மனதால் அதை கற்பனை செய்து பார்க்கின்றீர்கள், உணர்வால் உணர பார்க்கின்றீர்கள். இந்த மூன்றும் சேர்ந்து தான் அந்த இறையை உங்களுக்கு அந்த இடத்தில் அந்த கோவிலுக்குள் உங்களுக்கு காண முடிகின்றது. அதேபோல் உங்களுடைய உடலிலும் இந்த இறைகளை, இந்த இறைவன்மார்களை, இந்த இறைவிமார்கள் எல்லாவற்றையும், பெண் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணர்வீர்களாக இருந்தால் உங்களுடைய உடல்தான் உங்களுக்கு கோவில். அந்த உடலில்தான் இவ்வளவு பேரும் இருக்கின்றார்கள். ஆகவேதான் வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்துக்கு வர வேண்டும் என்பதை பாபாஜி அவர்கள் நன்றாக வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அப்படி நீங்கள் வேதாந்தத்தில் அந்த கோவில் வழிபாட்டில் இருந்து உடல்நிலைக்கு வரும்போது தான் அந்த உணர்வு நிலையை உங்களால் பெற முடியும். கோயில் வழிபாடு இல்லாமல், வேதாந்தம் இல்லாமல் நீங்கள் சித்தாந்தத்துக்குள்ளேயே வந்து அந்த இறைவனை உங்களுடைய உடலில் உணர வேண்டும் என்பது சரியான கஷ்டமான விடயம். ஆகவேதான் பாபாஜி பரிந்துரைக்கின்றார், கிரியா யோகத்துக்குள் வருபவர்கள் கோவில் வழிபாடுகள் வேதாந்தத்தில் இருந்து வந்தால்தான் அவர்களுடைய சித்தாந்தம் நல்ல முறையில் வெகு விரைவாக பயனளிக்கும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் எங்களுடைய உலக வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றை தெரிந்து வைத்திருந்தால்தான் அதை நினைத்து அனுபவப்படுவதற்கு வசதியாக இருக்கும். அது ஆன்மீகத்திலே மாத்திரமல்ல, உலகியல் பொருட்கள் கூட. இப்போது ஒரு கார் என்பது எப்படி இருக்கும் என்று தெரிந்தால்தான் அந்த காரை பற்றி நாங்கள் அனுபவிக்க முடியும். கார் என்பது எப்படி இருக்கும் என்று தெரியாமலே ஒருவர் எங்களுக்கு முன்னால் காரை கொண்டு நிப்பாட்டி விட்டு, இதுதான் கார் என்று சொன்னால், ஆ அப்படியா, நல்ல விஷயம் என்று சொல்லி கேட்டுவிட்டு போவீர்களே தவிர, அந்த காருக்குள் என்ன இருக்கின்றது, அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இயங்குகின்றது என்று அறிவு உங்களுக்கு ஒன்றுமே இருக்க மாட்டாது. அதுபோல்தான் ஆன்மீகமும். இறைவன் இருக்கின்றார், சிவன் இருக்கின்றார், பார்வதி இருக்கின்றார், பிரம்மன் இருக்கின்றார், விஷ்ணு இருக்கின்றார் என்ற கதையளவில் கேட்டுவிட்டு, அவர்கள் எப்படி இருப்பார்கள், எங்கு இருக்கின்றார்கள், எப்படி நீங்கள் அவர்களை உலகியல் நிலையில் வணங்குகின்றீர்கள் என்ற அனுபவத்தை எடுத்துவிட்டு நீங்கள் யோகத்திற்கு வந்தால்தான் உங்களுடைய தியான நிலையிலோ சுவாச நிலையிலோ இப்படியான இறைகளை உங்களால் எட்டி பிடிக்க முடியும். ஆனால் அந்த முறையில் எட்டி பிடிக்கும் போது அது சிற்றின்பமல்ல, அது பேரின்பமாக இருக்கும் என்பது கருத்து. இப்படியான அகப்பார்வையைத்தான் என்னுடைய குருநாதர் இந்த புத்தகம் மூலம் மெதுவாக தொடங்கி இறுதியாக கொண்டந்து எங்களுடைய சைவ சித்தாந்த தத்துவங்களையே அதற்குள் பூத்துகின்றார். அவர் இதை கொண்டு வந்தது மற்றைய புத்தகங்களை படித்தோ அல்லது புத்தக அறிவிலிருந்தோ இல்லை, அவருடைய சாதனை மூலம் இந்த இறைகள் உடலில் இருக்கும் இறைகளை தியானித்து குண்டலினி பிராணயாமம் மூலம் சுவாசத்தில் கூட அந்த இறைநிலைகளை உணர்ந்து அந்த இறைநிலைகள் எப்படி உடலில் செயல்படுகின்றது என்று அந்த இறையை நாங்கள் கோயிலில் போய் அறிவதை விட கூடுதலாக உணர்வு மூலமாக உடலில் அனுபவித்து கிரியா யோகம் மூலமாக இந்த புத்தகத்தை எழுதி எங்களுக்கு அந்த அறிவை கொடுப்பதற்காக பிரசுரித்திருக்கின்றார் அவருடைய வாழ்நாளில். ஆகவே நாங்கள் எல்லோரும் சிறிது சிறிதாக எங்களுடைய சாதனையில் சாதனையை கூட்டி எங்களுடைய உடலை பற்றி அறிய வேண்டும். இது ஆன்மீக அறிவு. அதேபோல் எங்களுடைய உடலை நாங்கள் சற்று பின்புறமாக பின்னுக்கு இருந்து யோசிப்போமாக இருந்தால், இந்த சத்சங்கத்தில் சிறியவர்களும் இருக்கின்றார்கள், அவர்களுக்குரிய தகவலுக்காக தருகின்றேன். அவர்களுடைய பாணியில் சொல்லப்போனால், எங்களுடைய உடல் என்பது நீங்கள் உங்களுடைய கையில் வீட்டில் பாவிக்கும் ஒரு கம்ப்யூட்டர் போன்றது. இறைவன் இந்த உடலையும் உலகத்தையும் படைத்திருக்கின்றார். இந்த உலகம் கூட படைக்கப்பெற்றது, இந்த உடலும் படைக்கப்பட்டது. அதனால் தான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, தனு கரண புவன போகங்களாக மாயா சக்தியிலிருந்து இவை எங்களுக்கு படைத்து தரப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வெல்லுவதற்கு. அதாவது உலகியல் வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஆன்மீக வாழ்க்கையை கூட. ஆனால் பெரும்பாலானோர் உலகியல் வாழ்க்கையைத்தான் வாழ்கின்றார்கள், வெல்கின்றார்கள், தோக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் ஆன்மீக வாழ்க்கையையும் சேர்த்து வாழ்கின்றார்கள். அதுதான் கொஞ்சம் மனத்துக்கு கஷ்டமான விடயம். இருப்பினும் அதை ஒருவரும் வெல்ல முடியாது, ஏனென்றால் அதை உருவகித்ததும் அந்த இறைவன்தான். எங்களுக்கு பார்க்க அது கஷ்டமாக இருந்தாலும், என்னடா இவ்வளவு விஷயம் இருக்கே, எல்லோரும் அதை பற்றி அறியாமல் தங்கள விஷயத்தில், உலக விஷயத்தில், தங்களுடைய குடும்ப விஷயத்தில் ஈடுபட்டு நேரத்தை வீணாக்குகின்றார்களே என்று நாங்கள் துக்கப்படலாமே தவிர, அதை எங்களால் அவர்களுக்கு புகுத்த முடியாது. ஆனால் அந்த விளக்கங்களை நாங்கள் இப்படியான சத்சங்கங்களில் சொல்வதால் நிச்சயமாக அதில் ஒரு சிலர் தப்பித்து கொள்ளுவார்கள். ஆதலால் தான் பாபாஜி ஒரு பாபாஜியின் தெய்வீய குரலில் நாங்கள் பழைய சத்சங்கத்தில் பார்த்திருந்தோம், அதற்கு நல்ல உதாரணமாக மீன்பிடி வலையையும் மீனையும் பற்றி குறிப்பிடுகின்றார், குறிப்பு தருகின்றார். அதாவது ஒரு மீன்களை பிடிப்பதற்கு ஒரு மீனவன் வலை வீசி பிடிக்கும் போது அதில் அந்த இடத்தில் இருந்த எல்லா மீன்களும் அகப்படுகின்றன. ஆனால் அந்த வலை கடலை விட்டு வெளியால் வர முதல் சில மீன்கள், தப்பிக்கக்கூடிய மீன்கள், புத்தி சாதுரியமான மீன்கள் ஒரு மாதிரி அந்த வலையை அறுத்து தண்ணீருக்குள்ளேயே போய்விடும். மற்ற மீன்கள் வெளிவரைக்கும் வரும், வந்தால் அது இறப்புத்தான். அப்படி இருந்தாலும் சில மீன்கள் கபடமாக தான் இறந்தது போல் இருந்து மீன் வலைகளை விரிக்கும் போது பாஞ்சு தண்ணிக்குள் போய்விடும். அதுலேயும் தப்பவில்லை என்றால் அதுக்கு இறப்புத்தான் காரணம். அதே போல்தான் எங்களுடைய உலகியல் மக்கள்களும் அகப்படும் முன்னே அகப்படாமல் தப்புபவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சிறிய வீதம். அகப்பட்ட பின்னும் அது முழுமையாக அகப்படாமல் ஒரு மாதிரி அந்த பிடியில் இருந்து தப்புபவர்களும் இருக்கின்றார்கள். அகப்பட்டு முடிந்தவுடன் திரும்ப கரைக்கு வந்து சேர்ந்து முழுமையாக இறக்காமல் முடிந்தால் கடைசி நேரத்தில் தப்புபவர்களும் இருக்கின்றார்கள். முடிவில் இறப்பவர்கள்தான் கூட. ஆகவே இந்த தத்துவத்தின்படி நாங்கள் கிரியா சாதகர்களாகிய பாபாஜியின் குழந்தைகள் எல்லோரும் இந்த நான்கு நிலைகளில், மேல் ரெண்டு நிலைகளில் அல்லது மூன்று நிலைகளில் இருந்து தப்பக்கூடிய வழிகளில் பாபாஜி எங்களுக்கு தகவல்கள், பயிற்சிகள் எல்லாவற்றையும் இந்த பிறப்பில் தந்திருக்கின்றார். அதை பயன்படுத்தி தப்ப வேண்டியது எங்களுடைய சாதுரியம். இல்லாவிட்டாலும் எங்களுடைய வினைகள் என்று அது அமைந்தால் அந்த வினைப்படி இந்த பிறப்பை முடித்து அடுத்த பிறப்பிலாவது தப்புவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆதலால் தான் இந்த பிறப்பில் எங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் உலகியல் வாழ்க்கையிலேயே செலவழிக்காது முடிந்தளவு எங்களுடைய சூட்சும தேகத்துக்குரிய பயிற்சியில் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவோம். சிறிய அளவாவது நடத்தினால் அடுத்த பிறப்பிற்கு போகும்போது அந்த சூட்சும தேகத்துக்குரிய பயிற்சி, பஞ்சாங்க யோகத்தில் இருக்கும் நான்கு சூட்சும தேகங்களுக்குரிய பயிற்சிகளில் நாங்கள் சிலவற்றை எங்களுடைய ஆன்மீக வங்கி கணக்கில் போட்டு விட்டோம் என்றால் இந்த பிறப்பிலிருந்து அடுத்த பிறப்பில் நாங்கள் சாதுரியமாக ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் நிலையை கிரியா யோகத்தின் மூலம் தொடர்ந்து செய்து அந்த முடிவுக்கு வரலாம். ஆகவே இந்த உன்னதமான கிரியா யோகம் எல்லோரும் உங்களுடைய சாதனையை நன்றாக செய்ய வேண்டும். எங்களுடைய குருவின் புத்தகத்தில் இன்று ஒரு 10 பக்கங்களை உங்களுக்கு படித்து உங்களுக்கு அதனுடைய கருத்தை சொல்லுவோம் என்று வந்த எனக்கு 2 பக்கங்கள் படித்தவுடனேயே அதில் கிடைத்த 2 சொற்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் உங்களுடன் பேசலாம் என்ற அருளை குருவருளால் கிடைத்திருக்கின்றது. திருவருளும் அதற்கு சேர்ந்து நிற்கின்றது. ஆகவே அவருடைய புத்தகத்தை நாங்கள் இடக்கிடை ஒவ்வொரு சத்சங்கத்திலும் இன்னும் விரிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போவேன். நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பதல்ல, எல்லாத்திற்கும் மேல் பாபாஜியின் கருணை, பாபாஜியின் நடத்துதல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. 2வது பக்கம் வாசிக்கும் போதே நான் புத்தகத்தை விட்டு வெளியேறி இவ்வளவு தூரம் உங்களுடன் பேசிவிட்டேன். அதற்குரிய காரணம் நாங்கள் இந்த யோகத்தில் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு வசனங்களிலையுமே பல கருத்துக்களை ஆராய்ந்து கொண்டு போகலாம். ஆனால் இந்த சத்சங்கத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் உங்களுக்கு வெளிக்கொணர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதை பற்றி கார்த்திகேயன் ஐயாவுடனும் கதைத்தேன். இந்த சத்சங்கத்தின் ஒரு பகுதியாக அதை கொணர வேண்டும் என்று. ஆனால் அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டேன். அந்த முதல் 2 பக்கத்திலும் இருந்து, அதாவது அண்டமும் பிண்டமும் என்பது பஞ்சபூத சேர்க்கை. இயற்கையாகவும் பஞ்சபூதங்களால் தான் இயற்கையாகிய உலகத்தை இறைவன் படைத்திருக்கின்றார். தனு கரண புவன போகமாக அதேபோல் பிண்டத்தையும் இறைவன் தான் படைத்திருக்கின்றார். உடலையும் தனு கரண புவன போக முறைப்படி பஞ்சபூதங்களால், இந்த பஞ்சபூதங்கள் என்று எல்லோரும் படித்திருக்கின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நடத்துபவர் எங்களுடைய நடராஜர் சிவன் அவர்கள். அவர்களுடைய தாண்டவம் மூலமாக இந்த 5 தொழில்களையும் அவர் நடத்தி இந்த உலகத்தை, அந்த தனு கரண புவன போகத்தை கொடுத்தவரே சிவன் தான். ஆனால் எனக்கு இந்த அவருடைய தாண்டவ நடனம், பாபாஜி கூட அதே நடனத்தை ஆடி ஆடுகின்றார், ஆடி இருக்கின்றார். அவர் சிவனுக்கு ஒரு குழந்தை என்றும் அவருடைய புத்தகத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. சிவதாண்டவத்தை அவரும் ஆடுகின்றார். ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், நடராஜர் சிவன் தாண்டவம் ஆடினது அது தாண்டவம் மாத்திரமல்ல, உலக இயக்கம். ஆனால் பாபாஜி ஆடிய சிவதாண்டவம் தாண்டவம் மாத்திரம். ஏனென்றால் உலகத்தை இயக்கும் சக்தி அந்த பெரம்பொருள் ஒன்றுக்கே முடிந்தது, அதுதான் சிவன். எங்களுடைய யோக முறைப்படி யோகி சிவா, அவருடைய தாண்டவ நிலையை நாங்கள் நடராஜர் என்ற பெயரில் தாண்டவமாக பார்க்கின்றோம். அந்த தாண்டவம் இடம்பெற்ற இடம் சிதம்பரம். அங்கு அவர் நடராஜ பெருமான் இந்த ஐந்து தொழில்களையும் புரியும் தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த தாண்டவ நிலை பற்றியும் அவருடைய தாண்டவத்தில் இருக்கும் சில சிறப்பம்சங்களை பற்றியும் இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் எங்களுக்கு சிறு விளக்கம் எங்களுடைய சத்சங்க மக்களுக்கு தருவார் என்று சொல்லி அவரை இப்போது அந்த விளக்கத்தை சொல்லும்படி கேட்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா அவர்கள், உங்களுக்கு இந்த விளக்கத்தை பஞ்சபூத தத்துவங்கள் என்ன மாதிரி அந்த சிவ தாண்டவத்தில் அமைந்திருக்கின்றது என்பதை மக்களுக்கு சிறியதளவு சொல்லுங்கள். கார்த்திகேயன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
சிதம்பர கோயில் உட்கார்ந்திருக்கிறேன்.
நல்ல விஷயம். ஓம் சிவாய நம.
வழக்கு வீதி கோபுர பாபாஜியா உட்கார்ந்துருக்கேன். நான் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்லை, எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறது தான் சொல்ல போறாங்க. இருந்தாலும் நீங்க சொல்ல கேட்கறதுனால நான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நடராஜரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் யாருமே இருக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஊழ்வின காரணமா இருக்கும். அதுதான், அது எப்பயாவது ஒரு பிறப்புல வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அது சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பிறந்து இதனுடைய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு இங்க வழிபாடு பண்ணிதான் அந்த முத்தி நிலைக்கே போக முடியும்ன்றது சைவ சித்தாந்தத்துல ஒரு ஆணித்தனமான ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது ரொம்ப அது பெரிய ஆகாயஸ்தலம்ன்றது, பஞ்சபூதத்துல ஆகாயஸ்தலத்தை சிறப்பா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, பஞ்சபூதமும் ஆகாயஸ்தலத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஆகாயஸ்தலத்தை ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அது மாதிரி அடியார் பெருமக்களும் அதை ரொம்ப வர்ணிச்சு அந்த பாடல்ல பாடுறாங்க. அந்த வகையில சிதம்பரம் ஒரு சிறப்பான ஊர். அதோட மட்டும் இல்ல, பாபாஜிக்கு சிதம்பரம் சென்டர்னு ஒண்ணு உருவாகி இருக்கிறது, அதை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அதுல நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். பாபாஜி வந்து தாண்டவ பாபாஜிய வந்து யோகியார் வந்து தாண்டவ பாபாஜின்னு சொல்லி புக்கில் போட்டிருக்காரு. அப்ப தாண்டவ பாபாஜினா அது சிவனுக்கு உரியது தான். அது பாபாஜிய முருக அவதாரம்னு சொல்லியிருக்காரு. முருகன் வேற சிவன் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான், சைவ சித்தாந்தம் தான். அதுக்கு நிறைய அதுக்கு விளக்கம் கொடுக்கணும், அது மணிக்கணக்கில் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த விளக்கத்தை அவங்க வந்து முருகனும் சிவனும் ரெண்டும் ஒண்ணுதான், ஞான நிலைக்கு முருகரும் முக்தி நிலைக்கு சிவபெருமானையும் அதை வழிபாட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. அந்த வகையில அது ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த நம்ம கிரியா யோகத்துல தாண்டவ பாபாஜி அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இது யோகியார் வகுத்திருக்கார். சைவ சித்தாந்தத்துல அது இல்லாட்டினாலும் யோகியார் மூலியமா அதை வந்து பாபாஜி வெளிப்படுத்திருக்காரு. அது பாபாஜிக்கும் யோகியாருக்கும் உள்ள விஷயம், நான் அறிய இல்லை. இருந்தாலும் ஒரு குரு சொல்றாருன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கும், காரணம் இல்லாத காரியம் இருக்காது. இந்த உலகத்துக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு உரியவங்களை வச்சு இறைவன் வந்து வழி நடத்துறாரு. அப்படித்தான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள நான் போறதுக்கு நான் விரும்பல. இருந்தாலும் நான் வந்து அடிப்படை உண்மையை சொல்லிடுறேன். அந்த வகையில தான் எங்களுக்கு பாபாஜி மேல ரொம்ப அதிக அளவுல பற்று வந்தது. பாபாஜிக்கும் நடராஜருக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்குதே. ஏன்னா நடராஜர்னா எல்லாருக்கும் தெரியும், நடராஜர்னா எல்லாம் விகப்பா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது நடராஜரை பொறுத்தவரையிலே மித்த கோயில்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சாரா ஒரு மாதிரியா இருப்பாங்க. நடராஜா கோயில்ல பாத்தீங்கன்னா நாலு விதமா இருக்கும். சும்மா சாதாரண நிலையில வந்து உட்காந்துருக்கிறவங்களும் பார்த்துருக்கேன். சாதாரண அன்னைக்கு வந்து பார்த்துட்டு பாபா நடராஜாவை பார்த்தா போதும்பா வேற ஒண்ணும் வேணாம், அந்த ஒரு பக்தியில வர்றவங்களையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பாபாஜி மேல அளவு கடந்த பக்தி, ஒரு முரட்டுத்தனமான பக்தியை பார்த்துருக்கேன் நான் பார்க்கறேன். அதே சமயத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு ரொம்ப அமைதியா போறவங்களையும் பார்க்கறேன். அப்படி பார்த்து அவரை நின்றுட்டு கண்ணை மூடிட்டு அதை அனுபவிச்சுட்டு போறவங்களையும் பார்க்கறேன். அப்ப ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தங்க பாக்குறாங்க. அத்தனை நிலையும் இங்க இருக்குது என்றதான் இது வந்து திருமூலர் வந்து ரெக்கார்ட் பண்றார். அத பதஞ்சலியும் ரெக்கார்ட் பண்றார். நான் இப்ப வந்து சைவ சித்தாந்தத்துக்கு போன பிறகுதான் இவ்வளவு விஷயம் எனக்கு தெரியும். நான் 12 வயசுல இருந்து இங்க வரேன், இருந்தாலும் அவ்வளவு விஷயங்கள தெரிஞ்சுக்க எனக்கு அவ்வளவு எனக்கு அது மேல அவ்வளவு இது இல்ல. நடராஜா நமக்கு பார்க்கணும், அவரை வணங்கணும்ன்ற இந்த சைவ திரியாயோகம் பயின்று இருக்கனால சைவ சித்தாந்தத்துக்கு போக்குள்ள யோகியார் வந்து சைவ சித்தாந்தத்தை பத்தி சிறப்பா சொல்லியிருக்குள்ள இது என்ன காரணத்துக்கு இதுக்கு இதுக்கு என்ன தொடர்புன்றத பார்க்கக்குள்ள சைவ சித்தாந்தமும் கிரியாயோகமும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த வகையில நடராஜா வந்து தில்லையில சிதம்பரத்துல நடனம் புரிஞ்சிட்டு இருக்காரு பஞ்ச கீர்த்தியா. இந்த பஞ்சபூதத்தை செயல்படுத்தித்தான் இதை வந்து பெரிய நாசாவிலையும் ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவுல நடராஜுக்கு நடராஜாவுக்கு சிறப்பா ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்குது. அந்த பஞ்ச கீர்த்திங்களை நம்மள நம்ம உடலுக்கும் அந்த இது அவருடைய நடனத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குதுக்கு நிறைய வர்ணிச்சிருக்காங்க. அது புக்காவும் போட்டிருக்காங்க, நடராஜா வரலாறுல போட்டுருக்காங்க. அந்த ஓடு மூச்சு சுவாச காற்று நரம்பு அந்த ஆணி அப்படின்னு வந்து அந்த மூச்சு சுவாச காற்றுல இருந்து 9 துவாரங்கள் நமக்கு உள்ள 9 துவாரங்கள் அதை வர்ணிச்சு அந்த துவாரங்களை வச்சிருக்காங்க. அந்த இதை பாக்குறது உள்ளார உள்ள போற துறையில இருந்து பாத்தீங்கன்னா 9 துவாரங்கள் இருக்கும் நடராஜா சபையில, அந்த சிறப்பை வந்து அதுல செஞ்சிருக்காங்க. அதேமே அவருடைய பஞ்ச கீர்த்திகள்லாம் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஒரு பகுதியில வந்து அபயகரங்கள், ஒரு பகுதியில வந்து அழித்தலுக்காக அழித்தல்ல ஒடுக்கிறது தான், அது அழித்தல் சொல்ல மாட்டாங்க, அழித்தல் சொல்லக்கூடாது. சிவபெருமான் வந்து யாரையும் அழிக்கிறதுக்காக கிடையாது, நமக்கு புரியணுன்றதுக்காக அழித்தல் சொல்றாங்க, அத வந்து ஒடுக்குதல்னு சொல்றாங்க. அச்சி மாறுதல் எப்படி வந்து ஒரு 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 களிமண் ஒரு புளியார் அச்சியில போட்டு செய்யக்குள்ள, அதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொன்னது ஒரு களிமண் ஒரு புளியார் அச்சியில போட்டு செய்யக்குள்ள அது புளியார் அச்சி ரூபத்துல வருது. அதே களிமண் அந்த புளியார கசக்கி இது பண்ணிட்டு பழைய மாதிரி அந்த களிமண் ஆகிட்டு இன்னொரு ஒரு ஒரு தெய்வ இதுல ஒரு அச்சில போட்டா வேற அந்த இது வருது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பிறப்புல இப்படி இது வந்திருக்கோம், அடுத்த பிறப்புல ஒரு உருவ மாற்றி வரும். அச்சி மாற்றம் தான் சொல்லிட்டாங்க, அதை ஒடுக்குதல் தான் சொல்லிட்டாங்க, அழித்தல் சொல்ல. அத மாதிரி அவரு ஒரு கையில வந்து நம்மளை ஒடுக்கி ஒரு பக்கத்துல உடுக்கியல உருவாக்கி பிறப்பை உருவாக்கி ஒரு பக்கம் ஆணவத்தை அடக்கணும் நமக்காக அந்த யோக வாழ்க்கைக்கு ஆணவத்தை அடக்கணும்ன்றத அந்த ஊண்டிய திருவடி அந்த முயலை போட்டு அழுத்தி அவர் வச்சிருக்கிற இது. அடுத்தாப்புல நம்ம யோகத்துக்கு திருவருள் நமக்கு ஊட்டணும்ன்றதுக்காக தூக்கிய திருவடி மாணிக்க வாசகருக்கு தூக்கிய திருவடியை கொடுத்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி இன்னைக்கு உலக அளவுல அந்த திருவாசகத்தை உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி வீசிய கரம் ஆண் யோகத்துல உள்ளவன் என்னைக்கு கீழே இல்லைன்றதுக்கு தான் அந்த வீசிய கரம். அபயக்கரத்தை விட ரொம்ப சிறப்பு வீசிய கரம். இந்த ரெண்டு தான் ரொம்ப பார்ப்பாங்க நடராஜாவை வந்து பார்க்கக்குள்ள அந்த தூக்கிய திருவடியையும் அந்த வீசிய கரத்தையும் பார்த்துட்டாங்கன்னா அப்படியே கண்ணீரிட்டு அழுவாங்க. இந்த பிறப்புல எனக்கு போதும்பா, எனக்கு இந்த பிறப்புல நீ கொடுத்தது போதும்பா, நான் அப்பெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு பாபாஜி தான் காட்டுற மாதிரி தெரியும். நான் நடராஜா போய் பார்க்கல, நான் நடராஜ பாபாஜியை பார்க்குற மாதிரி தான் பா, அவருக்கு நம்ம நமக்கு இவ்வளவு பெரிய இதை செஞ்சிட்டு இருக்காருன்னு. அந்த மாதிரி வந்து பஞ்சபூதத்தினுடைய தொடர்பாக பல விஷயங்கள இங்க நடராஜருடைய சிறப்புகளை வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். நம்ம கிரியா யோகத்துல சிவ யோகத்துல நடராஜர் தாண்டவம் இவ்வளோ விஷயங்களும் நம்ம கிரியா யோகத்துல இருக்கிறது பெரிய வரப்பிரசாதம். நமக்கு வந்து உலகில பல விஷயங்கள் இருக்கிறதுனால அது நமக்கு தெரிய மாட்டேது ஒழிய, ஆக வந்து அதனுடைய பலன் உண்டு. நமக்கு தெரிஞ்சியோ தெரியாதையோ அதனுடைய பலன் உண்டு. அத நான் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அத மாதிரி நீங்களும் எல்லாரும் அனுபவிப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது, அதனுடைய அஸ்திவாரம் தான் இது. அது சார் மூலியமா உங்க கூட நிறைய வந்து நிறைய நான் அடையார் பெரு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நடராஜா மேல ரொம்ப அன்பு உள்ளவங்ககிட்ட தாராளமா அந்த இதெல்லாம் முடியிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. பாபாஜியுடைய அருளாலையும் நடராஜருடைய திருவருளாலையும் நிறைய கிடைக்க போகுது. அதுக்குள்ள வாய்ப்பை பாபாஜி ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாம செய்ய நான் செய்யல, அவங்களா அது நடக்குது. அது நடக்குள்ளதான் சொல்லணும்ன்றதுக்காக நான் விரிவா சொல்லல, நடக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய இந்த சத்சங்கத்தில் பஞ்சபூதங்கள், பஞ்சபூத சேர்க்கை, பஞ்சபூதங்கள் செயல்படும் நடராஜ தாண்டவத்தை பற்றியும் பார்த்தோம். அதை நாங்கள் எங்களுடைய குரு சுவாமி ராம் அவர்களின் புத்தக வாசிப்பில் இருந்து தொடங்கி அந்த நிலையில் வந்து முடித்திருக்கின்றோம். அத்துடன் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்கள் எல்லோரையும் கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் விடை காணுவதற்கு அழைத்து செல்கின்றேன். பாபாஜிக்கு நன்றி சொல்லி ஓம் கிரியா பாபாஜி
ஓம் கிரியா
நமோம்,
பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.